அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 16 திங்கட்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தியரங்கில் தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு குறித்த செய்திக்குறிப்பு.
இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான எலெக்ஷனாக இருக்குது. இதுவரையும் நடந்த எலெக்ஷனுக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம். ரொம்ப ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி தோணுது எனக்கு. தேங்க்ஸ் டு தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன்.
இலங்கையில் மலையக பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருவர் கொல்லப்பட்டது குறித்த செய்தி.
இன்று காலை 2 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மற்றும் இன்னும் ஒரு பெண்ணின் சடலம் மண்ணுக்குள் புதையுண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.
ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை இடம்பெறுகின்றது.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர்கள் விஷ்ணுபிரியா மற்றும் அறவாழிலம் பருதி.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பை எதிர்த்து போரிட லிபிய அரசுக்கு ஆயுதங்களை தர தாங்கள் தயாராக இருப்பதாக அமெரிக்காவும் பிற உலக வல்லரசுகளும் கூறுகின்றன. லிபியாவிற்கு எதிராக ஐநாவின் தற்போதைய ஆயுத தடைக்கு விதிவிலக்கு அளிக்க சர்வதேச கூட்டணி நாடுகள் வலியுறுத்தும் என்று அந்த நாடுகள் சார்பாக கூட்டாக வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று கூறுகிறது. ஐநா ஆதரவுடன் அமைந்திருக்கும் லிபியாவின் புதிய ஒற்றுமை அரசுடன் வியன்னாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது.
உலகளவில் அகதிகளுக்கான மறுவாழ்வு திட்டம் உடைந்துள்ளது என ஐநாவின் சிறப்பு தூதரான ஆஞ்சலினா ஜோலி தெரிவித்துள்ளார். அவர் பிபிசியிடம் பேசுகையில், தற்போதைய மோதல்கள் காரணமாக முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிக அளவில் மக்கள்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றார்.
During this time, the exceptional cases of the most vulnerable.
கட்டுப்படுத்த முடியாத இடம்பெயர்தலால் அரசாங்கங்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கு நிலைமையை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உள்ளதா என்பது குறித்த பொதுமக்களின் நம்பிக்கை குறைந்துள்ளது என்றார் அவர்.
கடந்த வாரத்தில் 1300 புருண்டி நாட்டு மக்களை ருவாண்டா வெளியேற்றியுள்ளதாக புருண்டி நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அகதி முகாமிற்கு புருண்டி மக்கள் செல்ல மறுத்ததால் அவர்களின் உடைமைகள் பறிக்கப்பட்டு பின்னர் விரட்டப்பட்டதாக ருவாண்டா அதிகாரி ஒருவர் கூறினார். பல ஆண்டுகளாக தங்கள் நாட்டில் வாழ்ந்த மற்றும் பணிபுரிந்த புருண்டி மக்களையும் ருவாண்டா வெளியேற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் நிலவும் கடுமையான வறட்சியை போக்க நதிகளில் இருந்து நீரை தடமாற்றி அனுப்பும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை இந்திய அரசு தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரம்மபுத்திரா மற்றும் கங்கை போன்ற பெரிய நதிகளில் உள்பட பல நதிகளிலிருந்து நீரை வறட்சி பகுதிகளுக்கு திருப்பி அனுப்பிவிடுவதுதான் தற்போது அரசின் முக்கிய முன்னுரிமையாக உள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி பிபிசியிடம் தெரிவித்தார்.
Definitely it is our prime agenda and we got people support on it.
330 million மக்கள் பாதிப்படைந்து மிகவும் மோசமான வறட்சியால் தற்போது இந்தியா அல்லல் படுகிறது.
பெண் பிறப்புறுப்பு சிதைக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவர்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் என முதன்முறையாக உலக சுகாதார நிறுவனம் வரைமுறைகளை வகுத்துள்ளது. பெண் பிறப்புறுப்பு சிதைக்கப்படுதல் காரணமாக 20 கோடி பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதில் பெரும்பான்மையானவர்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இடம்பெயர்தல் அதிகரித்து வருவதால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்த வளர்ந்த நாடுகளில் உள்ள மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க வேண்டியதாகவும் உள்ளது.
இஸ்லாமத்துக்கு மாறானதாக கருதப்படும் இணைய மாடலிங் நிறுவனங்களைச் சேர்ந்த 8 பேரை ஈரான் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 2 வருடங்கள் மேற்கொள்ளப்பட்ட செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த கைதுகள் நடந்துள்ளன. மாடல்கள் தலையங்கி அணியாமல் தோன்றும் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் தெஹ்ரானின் இணைய குற்றங்களுக்கான நீதிமன்றத்தின் தலைவர் பேசும்போது, ஒழுக்கமின்மையான கருத்துக்களை தயாரித்தது மற்றும் அதை பரப்பியதாக மாடலிங் நிறுவனங்கள் மீது குற்றஞ்சாட்டினார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல்களில் இன்று வாக்குப்பதிவு நடந்தது. தமிழ்நாட்டு வாக்குப்பதிவு குறித்த செய்திக்குறிப்புடன் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
இன்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பெரிய அசம்பாவித சம்பவங்களின்றி அமைதியாக நிறைவடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகள் தவிர மீதமுள்ள 232 தொகுதிகளிலும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பெய்ததால் வாக்குப்பதிவின் நடுவில் தொய்வு ஏற்பட்டது. இதனால் வாக்குப்பதிவின் நேரத்தை நீட்டிக்க வேண்டுமென அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தன. இருந்தபோதும் வாக்குப்பதிவு நேரம் நீட்டிக்கப்படவில்லை. சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் கோளாறு, மின்வெட்டு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குப்பதிவு தாமதமானது. முதுகளத்தூர் அருகில் ஏற்பட்ட மோதலில் வாக்குப்பதிவு எந்திரம் ஒன்று சேதப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் மாலை 5 மணி நிலவரப்படி 69.19% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழகத்திலேயே சென்னையில்தான் மிக குறைந்த அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளன. பொதுவாகவே நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் அதிக வாக்குகள் பதிவாகி இருப்பதாக ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார்.
நகர பகுதியில் வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஊரக பகுதியில் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. இந்த தர்மபுரி மாவட்டம் அதிகமாக இருக்கு, கோயம்புத்தூர் மட்டும் மாவட்டம் இருக்கு, கொஞ்சம் மட்டும் வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்கு.
தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் சேர்த்து 3776 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இன்று காலையில் 1000 விளக்கு தொகுதியில் உள்ள ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் தனது வாக்கை பதிவு செய்த முதலமைச்சர் ஜெயலலிதா 2 நாட்களில் முடிவுகள் தெரியும் என குறிப்பிட்டார்.
இவ்வளவு நாள் பொறுத்து விட்டீர்கள், இன்னும் 2 நாட்கள் பொறுத்தால் அனைவருக்கும் மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பது தெரியும்.
கோபாலபுரத்தில் இருக்கும் சாரதா பள்ளியில் வாக்குகளை பதிவு செய்த திமுக தலைவர் கருணாநிதி திமுகவின் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். வாக்குப்பதிவுக்கென 104,596 வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. தேர்தல் பணிக்கென 3.5 லட்சம் அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் சரியான ஆவணங்கள் ஏதுமின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 110 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்ததால் வழக்கமான உற்சாகம் காணப்படவில்லை என வாக்காளர்கள் சிலர் தெரிவித்தனர்.
இதுவரையிலும் நடந்த எலெக்ஷனுக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம். ரொம்ப ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி தோணுது எனக்கு. பழைய காலங்களில் இருந்த சில சின்ன சின்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இப்போ பார்க்க முடியல, அது ஒரு பெரிய வருத்தம் இல்லை. பட் இது வந்து ரொம்ப ஜனநாயகத்துக்காக வந்து ரொம்ப அமைதியாக எல்லாரோட டியூட்டியும் வெளியில் கொண்டு வர மாதிரியான எலெக்ஷன். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன்.
பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பெரிய அரசியல் கட்சிகளின் சார்பில் பெரிய அளவில் விநியோகிக்கப்பட்டதால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் வரும் 23ஆம் தேதியன்று தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கிடையில் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகளை ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. தனியார் தொலைக்காட்சிகளான NDTV, நியூஸ் எக்ஸ், இந்தியா டுடே, நியூஸ் நேஷன், ABP ஆகியவை திமுக கூட்டணி 100க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என தெரிவித்துள்ளன. டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. ஆனால் அனைத்து தொலைக்காட்சிகளுமே கேரளாவில் இடதுசாரி முன்னணியும் அசாமில் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியை கைப்பற்றும் என கூறியுள்ளன.
செய்தியை வழங்கியவர் சென்னையிலிருந்து முரளிதரன். இதனிடையே மற்றொரு தென் மாநிலமான கேரளத்தில் நடந்த வாக்குப்பதிவு குறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் அறவாழி இளம்பருதி.
கடும் மழையையும் தாண்டி இந்தியாவின் தென் மாநிலமான கேரளாவில் வாக்காளர்கள் உற்சாகத்துடன் வாக்களித்துள்ளனர். மாலை 6 மணி நிலவரப்படி 75% கேரளா எட்டியுள்ளது. 140 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் பல ஆண்டுகளாக காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகின்றன. எனினும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிறார் கேரள மாநில முதல்வரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமான உம்மன்சாண்டி. இருபெரும் கட்சிகளை தவிர்த்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கேரள காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கணிசமான முஸ்லீம் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் வாக்குகளை குறிவைத்து களத்தில் இறங்கியுள்ளன. 92 வயதான VS அச்சுதானந்தன் தலைமையிலான இடதுசாரிகள் அணி ஆளும் காங்கிரஸ் கட்சி மீதான ஊழல் குறித்தும் மாநில முதல்வர் உம்மன்சாண்டி மீதான சூரிய மின்தகடு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்தும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பர் மாதம் கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகள் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு அப்போதே பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கேரளாவில் உள்ள இந்துக்களின் வாக்கு வங்கியை குறிவைத்து மோடி தலைமையிலான BJP புதிய கூட்டணியை அங்கு உருவாக்கி தேர்தலில் களம் காண்கிறது. இதுவரை நடந்த தேர்தல்களில் BJP 1 இடத்தை கூட வென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
அறவாழி வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இலங்கை செய்திகள். இலங்கையின் கேகாலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருவர் இறந்துள்ளதாகவும் மேலும் சிலரை காணவில்லை என்றும் செய்திகள் கூறுகின்றன. இதுகுறித்து மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடர்கின்றது. கேகாலை மாவட்டம் தெய்கோவிட்ட பிரதேசத்திலுள்ள தோட்டமொன்றில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருவர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பெண் உட்பட இருவர் காணாமல் போய் உள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறுகின்றது. தமது பிரதேசத்தில் மூவரே இந்த மண்சரிவில் சிக்கிக்கொண்டதாக கூறுகின்றார் அந்த பிரதேச பாடசாலையொன்றின் ஆசிரியரான பூவதி வினோஜ்.
கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக இரவு 9:30 மணி அளவில் இடம்பெற்ற அந்த மண்சரிவானது இவர்கள் பூப்பனித நீராட்டு விழா ஒரு வைபவ நிகழ்வுக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பும் பொழுது நடந்து வரும் பொழுதுதான் இந்த நிகழ்வு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கிறது. அதோடு அந்த 3 சடலங்கள்ல ஒரு சடலம் ஒரு பாடசாலையின் அதிபராகவும் ஏனைய இருவரும் அவருடைய உறவினர்களும் அவர் அவர்கள் இருவரும் கணவர் மனைவி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. இவர்கள் மூவரும் வீடு திரும்பும் நிலையிலேயே பாதையில் வரும் பொழுது மிகுந்த ஒரு சத்தத்துக்கு மத்தியிலே வந்த அந்த மண் சரிவுல மூவரும் சிக்கி கொண்டு அந்த மண் மேடுகளால் சூழப்பட்டுள்ளனர். இன்று காலை 2 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மற்றும் இன்னும் ஒரு பெண்ணின் சடலம் மண்ணுக்குள் புதையுண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எனவே அதனை தேடிக்கொண்டிருக்கின்றனர் அங்குள்ள விசேட அதிரடிப்படையினர் மற்றும் பொதுமக்கள். இந்த மண் சரிவின் காரணமாக அந்த தோட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் தோட்டத்திலே காணப்படுகிற அந்த சிறுவர் காப்பகங்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கான உணவுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மற்ற பெண்ணின் சடலத்தை மீட்பதில் மிகுந்த இடர்பாடுகள் காணப்படுகிறது. அதாவது தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறதுனால மேலும் அந்த இடத்துல மண் சரிவு அபாய எச்சரிக்கை இருப்பதன் காரணமாக விசேட அதிரடிப்படையினராலும் பொதுமக்களாலும் அதனை மீட்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்துல காணப்படுகிறது. எனவே தொடர்ச்சியாக அவர்களுடைய முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள்.
இலங்கையில் வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது. மக்களின் இயல்பு நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நீர் நிலைகளும் நீர் அணைகளும் நிரம்பி நீர் பாய்வதால் அவை திறந்துவிடப்பட்டுள்ளன. மழை வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பல குடும்பங்கள் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி உள்ளன. அக்குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளினால் தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியினால் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரையும் விடுக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார், இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக சிறுநீரகங்களை வணிக ரீதியாக வழங்கிய மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட 8 இந்தியர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று போலீசார் கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்து கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார்.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டவிரோத சிறுநீரக வியாபாரம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள 6 இந்திய பிரஜைகளுக்கு எதிராக இலங்கையில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது போலீசார் இதனை அறிவித்ததாக சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த போலீசார் சட்ட விரோதமாக விசா அனுமதி பத்திரமின்றி இலங்கையில் தங்கியிருந்தமை தொடர்பாக குடிவரவு மற்றும் குடி அகழ்வு சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்தனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கொழும்பு மிரிஹானை விசேட முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய பிரஜை ஒருவர் தப்பிச் சென்றமை தொடர்பாக விளக்கமளிப்பதற்கு இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு குடிவரவு திணைக்கள பணிப்பாளருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த போதிலும் அந்த அதிகாரி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரியை எதிர்வரும் 26 திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிபதி மீண்டும் உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை தப்பிச் சென்றுள்ள சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளாரா என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டது. பின்னர் சந்தேக நபர்களை எதிர்வரும் 26 திகதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அன்றைய தினம் சந்தேக நபர்களின் பிணை மனுக்கள் ஆராயப்படும் என்றும் அறிவித்தார்.
கொழும்பிலிருந்து நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் தொடர்ந்து கேட்கலாம். உங்களது கருத்துக்களை bbctamil.com என்ற இணையதளம் மூலமும் மற்றும் எம்முடைய சமூக ஊடகங்கள் வலைதளங்களான ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் பதிவு செய்யலாம். மீண்டும் வழக்கம் போல் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.